இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொஸ்தமானானே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமனானே சுத்தமாகு என்று சொன்னாரே. குஷ்டரோகி சுஸ்தமனானே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. லாசருவே வா என்றாரே. மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே. மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே. யவிரு மகள் பிழைத்தாளே. எழுந்திரு என்று சொன்னாரே. யவிரு மகள் பிழைத்தாளே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாய் இந்த நாளிலே கர்த்தர் நீர் இந்த செய்திக்காய் காத்திருக்கக்கூடிய அனைவரோடு பேசும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவ வாழ்க்கை முறை, கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 16:17 இவனமாக சொல்கின்றது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த வேத வசனத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவர் நம்முடைய முகத்தை பார்ப்பவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அநேகர்கள் மனிதர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள், மனிதர்களுடைய படிப்பை பார்க்கிறார்கள், மனிதனுடைய பணத்தையும் செல்வத்தையும் வளத்தையும் பார்க்கிறார்கள். அதை பார்த்து அவர்களுக்கு மரியாதை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா என்பதை அவர் பார்க்கிறார். அதை மாத்திரமே அவர் பார்த்து நம்மை தேடக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அநேகர்கள் தேவனுடைய இருதயத்தை தானே பார்க்கிறார், என்னுடைய வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லையே என்று சொல்லி அவருடைய உடலை அவர்கள் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இஷ்டமானதை குடிக்கிறார்கள், இஷ்டமானதை புசிக்கிறார்கள், இஷ்டமான உடையை அணிந்து கொள்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் இருதயத்தை தானே பார்க்கிறார், அவர் வெளித்தோற்றத்தை பார்ப்பதில்லையே என்று சொல்லி இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு அவருடைய அன்றாட வாழ்க்கை அந்த முறையை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். உதாரணத்துக்கு புகைப்பிடிப்பது, போதைப் பொருளுக்கு அடிமையாவது போன்ற காரியங்களை அவர்கள் செய்து தன்னுடைய உடலை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்ல வரக்கூடிய அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, மனிதர்கள் உங்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள், நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்று பார்க்கிறார்கள், உங்களுடைய பணம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். ஆனால் நான் அவ்வாறு பார்ப்பவர் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் அந்த உண்மையான குணத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் சொல்ல வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதற்காக நம்முடைய இஷ்டப்படி நாம் வாழலாம், நமக்கு பிடித்த உணவெல்லாம் சாப்பிடலாம் என்று நினைக்கிறது ஒரு தவறான காரியமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 3:16 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர் ஒரு படி மேலே சென்று அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களுடைய இருதயமே நான் தங்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது, ஆகையால் உங்களுடைய சரீரம் நான் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது, ஆகையால் அந்த சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும், எந்த பாவமும் செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கடவுளால் நேசிக்கப்படுவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் விலை உயர்ந்த ஆடை அல்லது நகைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் அவைகளை பார்க்கிற தேவன் அல்ல. வழக்கற்று போகாத அல்லது உடைந்து போகாத அல்லது விரும்பத்தகாத குணங்களை, மறக்க முடியாத குணங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது தேவன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார், அவங்களுடைய குணத்தில் செலவழிக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதன் அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நம்முடைய குணங்கள், நாம் உண்ணக்கூடிய உணவு, நம்முடைய உடல் ஆரோக்கியம் அவருக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கலாம். 1 யோவான் 1:2-3 வாசிக்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இங்கே யோவான் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3 யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அதாவது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று இங்கே வேதம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. 3:3 கர்த்தர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது பிறர் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் சத்தியத்தில் நடந்து கொள்கிறீர்கள் என்று பிறர் உங்களை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முக்கியமானதாக இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தனுடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியம் முக்கியமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். அப்படி என்றால் நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் செய்ய வேண்டியது உடற்பயிற்சி, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆம், நாம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உடல் தகுதி மூலம் நீங்கள் உண்மையில் தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியும். நமது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாகவும் நாம் வைத்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு சேவை செய்ய இன்னும் அதிகமாக நாம் தூண்டப்படுகின்றோம். உலகில் அநேகர்களுக்கு காணக்கூடிய சாட்சியாக நாம் மாறுகிறோம் என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். ஆம், நம்முடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது, ஆகையால் அதற்கு நம் உடல் பயிற்சி மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கலாம். 1:33-35 நாம் வாசிக்கும் பொழுது, பட்டணத்தார் எல்லோரையும் விட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகளை தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இங்கே நாம் பார்க்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பகல் முழுவதும் மிகவும் வேலை செய்து கொண்டிருந்தார், ஊழியம் செய்து கொண்டிருந்தார், வியாதி உள்ளவர்களுக்கு சுகம் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் நித்திரை செய்த பின்பு வேதம் சொல்கின்றது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் இயேசு அதிகாலையில் எழுந்திருந்து, அதாவது அதிகாலையில் அவர் எழுந்து நடந்து சென்றார், பின்னர் அவர் பிரார்த்தனை செய்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அதிகாலையிலே எழக்கூடிய பழக்கம் மிக முக்கியமானது என்பதை இங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நடந்து பிரயாணம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஒரு வனாந்திரமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதிகமாக நடக்க வேண்டும். நடக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் உடலுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த நடைப்பயிற்சி மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நாம் நடக்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9:24-25 நாம் வாசிக்கும் பொழுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறோம். இங்கே பவுல் வந்து ஒரு மனிதன் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறான் என்றால் அவன் எல்லா விதமான இச்சை அடக்கத்தோடு இருந்து அதற்கு தன்னை தயார் செய்து அவன் ஓடக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே பவுல் சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்துக்குரிய விளையாட்டிலே அவன் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் அவன் தினந்தோறும் காலையில் எழுந்து அந்த ஓட்ட பயிற்சியை அவன் செய்து அதற்காக அவன் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும். அதே போலவே நாமும் கிறிஸ்துக்குள் உள்ளவர்கள் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் பவுல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம் அந்த ஓட்ட பயிற்சி, பந்தய சாலை. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஓட்ட பயிற்சியும் ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 31:15-17 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே குணசாலன் ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். அவள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாதியத்தினால் திராட்சை தோட்டத்தை நடுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு குணசாலன் ஸ்திரீ அவள் இருட்டோடு எழுந்து வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து வயலை வாங்கி வயலுக்குரிய வேலைகளை செய்து தன்னுடைய கரங்களை அவள் பலமாய் வைத்துக் கொள்கிறாள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்து சுறுசுறுப்பாக நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதற்கு மாறாக நாம் தூங்கி கொண்டே இருப்போம் என்றால் நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கிற வண்ணமாய் சோம்பேறியை நீ எருமனிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்கே வேதம் சொல்கின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்னவென்று பார்க்கும் பொழுது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்று அவனுடைய சரீரத்தை நன்றாக நீங்கள் பேணி காக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீங்கள் பராமரிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 2வது, நம்முடைய உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய உணவு முறை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் பொசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆகையால் நாம் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம் இஷ்டத்திற்கு எதை வேண்டினாலும் சாப்பிடலாம் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்று பார்க்கும் பொழுது வேதாகமம் இதைத்தான் சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, இது சுத்த உணவு, இது அசுத்தமான உணவு, இந்த உணவு தீட்டு உள்ள உணவு, இதை சாப்பிட்டால் நீயும் தீட்டுப்படுவாய் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய உடலை நாம் ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உணவு பழக்க முறை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 106:14-15 வாசிக்கும் பொழுது, வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலே இளைப்பை அனுப்பினார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்கள் தேவனிடத்திலே முறையிட்டார்கள். எங்களுக்கு சாப்பிடுவதற்கு மாமிசம் வேண்டும், இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் கர்த்தரிடத்திலே சண்டை போட்டு கேட்டார்கள். அதன் அடிப்படையாக கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் பரலோகத்தின் மண்ணாவே அவர்களுக்கு கொடுத்திருந்தார், எது ஆரோக்கியமான உணவை அதை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் அதற்கு மாறாக எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டது நிமித்தமாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு காற்றை வர பண்ணி அங்கே இறைச்சிகள் வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆசையின் நிமித்தமாக, தங்களுடைய இச்சையின் நிமித்தமாக அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்கின்றது அவர்கள் போதும் என்று விடவில்லை, அவர்களுடைய தொண்டைக்கு மேலாகவும் அவர்கள் சாப்பிடுவதன் நிமித்தமாக அநேகர்கள் மரித்து போய் விட்டார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உணவு வகையிலே இச்சை அடக்கம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23:1-3 வாசிக்கும் பொழுது, நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. ஒரு ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் அந்த ராஜாவுக்கு முன்பாக எல்லா வகையான உணவும் இருக்கும். சாப்பிட வேண்டிய உணவு, சாப்பிடக்கூடாத உணவு, எல்லா வகையான இறைச்சி இருக்கும். இங்கே வேதம் சொல்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு ஏற்பட்டால் நீ முன்பு உன்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய உணவை நீ பார், அது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடியதா என்பதை நீ பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவேளை நீ போஜன பிரியனாய் இருந்தால் முதலாவது உன்னுடைய தொண்டையிலே கத்தியை வை என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 3வது வசனம், அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமேன். அவனுடைய ருசியுள்ள பதார்த்தத்தை இச்சியாதே என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் வகையில் இன்று அநேக உணவு முறைகள் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். குளிர்பானங்கள் என்ற பெயரிலே அநேக கூல்ட்ரிங்க்ஸ் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். பீஸா, பர்கர் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். சிப்ஸ் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். போன்ற ஆரோக்கியமற்ற அநேக உணவுகள் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எதை தேர்வு செய்ய போகிறீர்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 25:27-28, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தட்புகழை நாடுவதும் புகழல்ல, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். இங்கே நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம் தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. அப்படி என்றால் நாம் எதை நம்முடைய உணவிலே அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பார்க்கும் பொழுது இனிப்பு உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்று இனிப்பு அதிகமாக எடுத்துக்கொள்வதனாலே அநேக நோய்கள் இன்று இந்த உலகத்திலே வந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தானியல் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது, தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் என்ன செய்தான் என்று நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அங்கே தானியலுக்கு முன்பாக ராஜாக்களுடைய உணவு வைக்கப்பட்டது. அந்த ராஜாக்களுடைய உணவு எப்படிப்பட்ட உணவு என்று பார்க்கும் பொழுது எல்லா விதமான அசுத்தமான இறைச்சிகள் அங்கே வைக்கப்பட்டது, மதுபானம் வைக்கப்பட்டது. ஆகையால் தான் தானியல் அதை உண்ப அவருக்கு மனதில்லை, தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ள அவருக்கு மனதில்லை. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே தானியல் சொல்கிறார், 10 நாள் வரைக்கும் எங்களை சோதித்து பாருங்கள், எங்களுக்கு புசிக்க பருப்பு மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுங்கள், அது போதும் என்று சொல்கிறார். அதன்படி 10 நாட்கள் அவர்கள் கொடுக்கிறார்கள். 10 நாட்களுக்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது அவருடைய முகங்கள் அழகாய் ஆயிற்று என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான உணவு என்னவென்று பார்க்கும் பொழுது காய்கறி வகைகள், பல வகைகள். இதை நாம் அதிகமாக எடுத்து கொள்ளும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நாம் அதிகமாக நம்முடைய உணவிலே கொழுப்பை சேர்த்து கொள்ளக்கூடாது. லேவியராகம் 7வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நாம் கொழுப்பையும் இரத்தத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். லேவியராகமும் 11:14 எந்த விதமான இறைச்சியை நாம் சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இதை நாம் கவனத்தோடு சாப்பிட்டால் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23:29-32 நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய உடலுக்கு மதுபானத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? வேதம் சொல்கின்றது, நம்முடைய உடல் நமக்கு சொந்தமானவைகள் அல்ல, அது தேவனுக்கு சொந்தமானவை. இதை கர்த்தர் விலையே கொடுத்து நம்மை அவர் வாங்கியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய உடலுக்கு தேவையான ஓய்வு முக்கியம். பகலில் வேலை செய்கிறோம் என்றால் நிச்சயமாகவே இரவில் நல்லதொரு தூக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும், உடலுக்கு நல்லதொரு ஓய்வை கொடுக்க வேண்டும். பிரசங்கி 5:12 வாசிக்கும் பொழுது, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வாக்கினுடைய பெருகோ அவனை தூங்க விடார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நல்லதொரு நித்திரை நம்முடைய உடலுக்கு கொடுக்க வேண்டும், சரீரத்துக்கு நல்லதொரு ஓய்வு முக்கியம். சங்கீதம் 4:8 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தரே நீரே ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆம், அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை நம்முடைய உடலுக்கு கொடுக்க வேண்டும். சர்வ வளர்ச்சி அடைவதற்கும் உடல் ஆரோக்கியமாய் இருப்பதற்கும் போதுமான அளவு ஓய்வு நம்முடைய உடலுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் இரவு நேரத்தில் தூக்கம் வருவதில்லை. ஏனென்று பார்க்கும் பொழுது பலவிதமான கவலைகள், பலவிதமான யோசனைகள் வருவது நிமித்தமாக நம்முடைய உடலுக்கு தேவையான ஒரு ஓய்வை நாம் கொடுப்பதில்லை. அநேகர்கள் பணம் பணம் என்று சொல்லிக்கொண்டு பணத்தையே தேடிக்கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் எதற்குமே கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வேதம் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, உங்க வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள், இயேசு கிட்ட சொல்லுங்க, அவங்க உங்க வாழ்க்கையை மாற்றுவார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, உடலுக்கு ஓய்வு முக்கியம். நம்ம உடலுக்கு நாம் எந்த உணவை எடுத்துக்கொள்கிறோம் என்பது முக்கியம், உடலுக்கு உடல் பயிற்சி முக்கியம். இந்த மூன்றையும் செய்யும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகின்றோம். தேவன் தங்கக்கூடிய இந்த சரமாகிய இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்கின்றோம். அதை நாம் செய்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க, உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, நல்ல உடல் வளர்ச்சியோடு சரத்தோடு உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-3-3-2-2-3-1. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.